ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தீபதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குற்பொழுது அரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேர துளும்பு கண்ணீருண் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடிகிணைகள் போற்றி. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, கடவுள் மா முனிவர் அருளி செய்த திருவாதவுரடிகள் புராணத்தில் இரண்டாவது திருப்பெருந்துறை சருகம், அதிலே நம்முடைய குருநாதரை ஆன்மநாத பெருமான் ஒளிசை மானுடமாக வந்து ஆட்கொண்டு அங்கு குழுமியிருக்கின்ற அடியார்கள் இலக்கணங்களையெல்லாம் விளக்குகின்றார். சரியையில் நிற்போர், கிரியையில் நிற்போர், அவர்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது யோக மார்க்கத்திலே நிற்பவர்கள், யோகம் என்பது என்ன என்று சொல்ற 71வது பாடல். முக்குணம் ஐம்புலன் ஐந்துடன் அடக்கி மூல வாயுவை எழுப்பி இரு வழியை சிக்கனும்படி அடைத்து ஒரு வழியை திறந்து தாண்டவ சிலம்பொலியுடன் போய் தக்க அஞ்செழுத்து ஓர் எழுத்துருவாம் தன்மை கண்டு அருள் தரும் பெருவெளிக்கே புக்கழுந்தினர் எமது உரு பெறுவார் புவியில் வெட்டுவன் எடுத்த மென்புழு போல். முன்பு சரியை என்னதென்று விளக்கினார். அந்த சரியையிலே நிட்டக்கூடியவர்கள் பெருமானுடைய உலகத்தில் சென்று வாழ்வார்கள். கிரியையிலே வெற்றி பெற்றவர்கள் பெருமானுடைய உலகத்திலே பெருமானுக்கு அருகிலே அணுக்கத்தொண்டு செய்து கொண்டு வாழ்வார்கள். இந்த யோக மார்க்கத்திலே நிலை பெற்றவர்கள் பெருமானை ஒத்த உருவத்தை பெறுவார்கள் என்று பலன் சொன்னார். உருவம் என்பது குணமும் கூட, பெருமானை ஒத்த தோற்றமும் பெருமானை ஒத்த பண்புகளையும் அவர்கள் பெற்று சிவமாகி விளங்குவார்கள். அதற்கு சாரூப்யம் என்று பெயர். அதற்கான தவம் என்ன? மூன்று குணங்களையும் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். மூன்று புலன்கள், மூன்று குணங்கள் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சத்துவம் ரஜஸ் தமஸ், சாத்விகம் ராஜதம் தாமசிகம் என்று கூறுவார்கள். தமசை தமசோடு கூடியது தாமசிகம், தமசின் தமசின் விளைவு தாமசிகம். தமஸ் என்றால் சோம்பல் என்று கொள்ளலாம், ரஜஸ் என்றால் ஊக்கம் என்று கொள்ளலாம், சத்துவம் என்றால் அமைதி என்று கொள்ளலாம். இந்த மூன்று குணங்களிலே சத்துவம் என்ற குணம் உயர்ந்த குணம். மூன்று குணங்களையும் அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்று குணங்களை அடக்குவது என்பது இரண்டு குணங்களை மூன்றாவது குணத்திலே அடக்குதல் என்ற பொருளிலே வருகின்றது. என்னன்னா புரிஞ்சுக்கணும், நம்முடைய சமய நூல்களில் அதான் பொருள். மூன்று குணங்களையும் மூன்று குணங்களிலிருந்தும் விடுதலைன்னு சொல்லுவாங்க. உடம்பிலே உயிர் இருக்கின்ற வரையிலும் சத்துவ குணத்திலிருந்து விடுதலை என்பது இல்லை. அப்பொழுது ரஜஸ் தமஸ் என்ற இரண்டு குணங்களையும் சத்துவ குணத்திற்குள் அடக்கி ஆள வேண்டும். சத்துவ குணமே மேம்பட்டு இருக்கும். குணமுறு மூன்றும் திருந்து சாத்விகமே ஆக என்று சேக்கலார் விளக்கிறார். மூன்று குணங்களும் முதல் குணமாகின்ற சத்துவமாகவே விளங்கும். வீட்டில் வீடு நல்லா இருக்கணும்னா எல்லாரும் அடங்கி வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அடங்கி வாழணும்னா என்ன அர்த்தம்? வீட்டிற்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், தகப்பன்னு, அவருக்கே எல்லாரும் அடங்கி வாழணும் அர்த்தம். எல்லாரும் அடங்கி வாழணுங்கிறதெல்லாம் தகப்பன் அடங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது நல்லா இருக்காது, நல்ல வீடா இருக்காது. எல்லாரும் அடங்கி வாழணுங்கிறது எல்லாரும் ஒருத்தருக்கு அடங்கி வாழணுங்கிற பொருள்ல வருது. அப்ப அதே போல மூன்று குணங்களையும் அடக்கணும்னு சொன்ன இரண்டு குணங்களை முதன்மையான மூன்றாவது குணத்திற்குள் அடக்க வேண்டும் என்பது பொருள். இது பல பேருக்கு புரியாது. சாத்திர நுணுக்கம், திரிபுடி என்று வேதாந்த சித்தாந்த சாத்திரங்கள்ல சொல்றாங்க. திரிபுடி என்றால் என்னன்னா, எந்த ஒரு காட்சி புலன் நுகர்ச்சி அறிதல் என்ற ஒரு டிரான்சாக்ஷன், அதுல மூன்று பாராமீட்டர்ஸ், மூன்று காரணிகள் உண்டு. ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, படிக்கப்படுகின்ற புத்தகம் என்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, படிக்கின்ற நான் என்ற ஒரு எழுவாய் இருக்கு, படித்தல் என்ற ஒரு தொழில் இருக்கு. இந்த மூன்றுக்கும் சேர்ந்து திரிபுடி என்ற பெயர். மூன்றாயிருத்தல், காட்சி. ஒரு ஓவியத்தை நான் பார்க்கிறேன், பார்க்கப்படுகின்ற ஓவியம் காணப்படும் பொருள், பார்க்கின்ற நான் காண்கின்ற உயிர், பார்க்கும் தொழில். காட்சி என்ற ஒன்று தனியா இருக்கு. அதே காட்சின்னா பார்க்கப்படுகின்ற பொருள் தனியா இருக்கு, பார்க்கின்றவன் இன்னொரு இடத்துல தனியா இருக்கிறான். காட்சி நிகழவில்லை என்றால் காணப்படும் பொருள் அந்த நேரத்தில் காணப்படும் பொருளாக ஆகாது. காட்சி நிகழவில்லை என்றால் காண்கின்ற தன்மை கொண்டவன் அந்த நேரத்தில் காண்பானாக ஆக மாட்டான். காண்பான் என்ற ஸ்டேட்டஸ் அவனுக்கு வராது, காணப்படும் பொருள் என்ற ஸ்டேட்டஸ் இந்த பொருளுக்கு வராது. காட்சி என்பது நிகழவில்லை என்றால் அது பார்க்கணும். அப்ப திரிபுடி, அதுவே அறிதல் அப்படிதான். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்று மூன்றாக இருக்கின்றது. உணர்ச்சியிலே அப்படிதான், உணர்பவன், உணரப்படும் பொருள், உணர்ச்சி என்று இருக்கின்றது. கேள்வியிலும் அப்படிதான், கேட்பவன், கேட்கப்படும் செய்தி, கேள்வி என்ற நிகழ்ச்சி தொழில் இருக்கு. நுகர்ச்சியிலே அப்படிதான், உணவை உண்கின்றோம், நுகர்பவன் கஸ்டமர், நுகரப்படும் பொருள் கன்சியூமர் ப்ராடக்ட், நுகர்ச்சி அந்த டிரான்சாக்ஷன். மூணாக இருக்கு. இந்த மூன்றும் இல்லாத நிலை, அந்த நிலை தான் மூன்றையும் கடந்த நிலையிலே தான் தூய அறிவு விளங்கும், அதான் முக்தி நிலைன்னு சொல்லப்படுது. புறச்சமயத்தவர்களா மூன்றையும் நீங்கிய நிலைன்னு சொல்றாங்க. மூன்றும் நீங்கி ஒரு நிலை உண்டாகாது. அப்பொழுது இரண்டு மூன்றாவதில் ஒடுங்கும். எந்த இரண்டு மூன்றாவதில் ஒடுங்கும் என்பதை சைவம் நமக்கு கண்டுபிடித்து சொல்கின்றது. காணப்படும் பொருளிலே காண்பவனும் காட்சியும் ஒடுங்கிய நிலை என்பது முக்தி நிலை. அறியப்படும் பொருளிலே அறிபவனும் அறிவும் அடங்கிய நிலை முக்தி நிலை. அதான் நினையாது நினைத்தல். நினையாது நினைக்கின்ற காரணத்தினாலே நினைப்பவன் என்ற ஸ்டேட்டஸ் இவனுக்கு இல்லை. இது கூடுமா? கூடும். எப்படின்னா, உறக்கத்திலே நாம் இன்பத்தை அனுபவிக்கின்றோமா துன்பத்தை அனுபவிக்கின்றோமா? நல்ல ஆழ்ந்த உறக்கம், இன்பத்தை அனுபவிக்கின்றோமா துன்பத்தை அனுபவிக்கின்றோமா சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம நம்முடைய அனுபவத்திலேருந்து தைரியமா சொல்லணும். இதை அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஏன்னு சொல்றேன, அனுபவிக்கும் போது உணரல் அவ்வளவுதான். நன்றாக உறங்கும் பொழுது தலைவலி விடாத தலைவலி இருக்கிறவங்களுக்கு தலைவலி இருக்கா? வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு வயிற்று வலி இருக்கா? ரெண்டு நாளா சாப்பிடாதவன் தூங்குறான்னு வச்சுங்க, அவனுக்கு தூக்கம் வராது, தூங்குறான்னு வச்சுங்க, பசி தெரியுதா? தெரியல. வாங்கின கடனை பற்றிய அச்சம் இருக்கா? ஐடி ரேட்டை பத்தின அச்சம் இருக்கா பணக்காரங்களுக்கு நல்லா உறங்கும் போது? இல்ல. இதெல்லாம் இல்லைங்கிறதுனால துன்பம் இல்லை. சரி, உறங்கி விழித்தவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தியான்னு கேட்டா இன்பமா உறங்கினேன்னு சொல்லுவார். கஷ்டப்பட்டு உறங்கினேன்னா யாராவது சொல்றாங்க? உறங்குவதனால நமக்கு ஒரு வி கெட் எனர்ஜைஸ்டு, புத்துணர்ச்சி வருகின்றது. உழைத்து தொடர்ந்து உழைக்க முடியாது அப்படிங்கிறவங்க உறங்குறாங்க. உறங்கின பிறகு வேற ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன்? ரீசார்ஜ் ஆயிடுது பேட்டரி, என்ன ஆகுது? ரீசார்ஜ் ஆயிடுது, ஃபுல் கெப்பாசிட்டி வந்துடுது. அப்ப ஏதாவது வேலை கொடுத்தா செய்யறேன் அப்படின்னு சொல்றோம். ஆகவே உறக்கம் என்பது பாசிட்டிவா ஒருவனுக்கு நன்மை செய்கின்றது, இன்பத்தை அளிக்கின்றது. ஆனால் அந்த உறக்கம் என்பது உறங்குபவன் தன்னை உறங்குபவனாக அறிந்தால் நின்று போகும். உறங்குகின்ற நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நினைவு வந்ததுன்னா அது கனவு போன்ற நினைவு. அந்த உறக்கத்திலிருந்து உறக்கம் தடைபட்டு அவன் விழிக்கப் போகின்றான் என்பது பொருள். இப்ப உறக்கம் என்ற ஒரு இன்ப நிலையை முழுவதும் தூக்குங்கால் உறக்கம் என்பது என்ன? அந்த நிலையை சென்று ஒடுங்குவது. அப்ப உறங்குபவன் ஒடுங்கி விடுகின்றான், உறங்குபவன் உறக்கத்திலே சென்று ஒடுங்கி விடுகின்றான், தனித்து இல்லை. ஆகவே அதே போல எது வந்து ஆப்ஜெக்டோ, ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ், அதுல டிரான்சாக்ஷன் ஆஃப் நோயிங், அப்புறம் இந்த பர்சன் ஹூ நோஸ், இருவரும் அடங்கி இருத்தல் தான் உண்மையான அறிவு என்று சைவம் கண்டுபிடித்தது. உறக்கத்தை கொண்டு நல்ல உறக்கம் என்பது உறங்குபவன் ஒடுங்கிய நிலை. ஆகவே அறியப்படுகின்ற பொருள் இறைவன், சிவம் தான் அறியப்படுகின்றது, சிவஞானம் அறிவிக்கின்றது, உயிர் அறிகின்றது. உயிரும் அதனுடைய போதமாகின்ற அறிவும் அறியப்படுகின்ற பொருளாகின்ற சிவனிடத்திலே அடங்குவது என்பது திரிபுடி ராகித்யம், முப்புடி இல்லாத நிலை. முப்புடி இல்லாத நிலை என்றால் என்ன பொருள்னா, மூன்று மூன்றாக இல்லை, மூன்றும் ஒன்றாக உண்டு, ஒன்றாக இருக்கின்றன என்ற பொருள். அப்ப மூன்று குணங்களும் சத்துவ குணத்திலே அடங்க வேண்டும், ஐம்புலன்கள் அடங்க வேண்டும்ங்கிறார். ஐம்புலன்கள் தான் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். காண்கின்ற புலன் காண் உணர்ச்சி, கேட்கின்ற புலன், தொடுகின்ற புலன், சுவைக்கின்ற நாக்கு அந்த புலன், முரளுகின்ற முகர்கின்றன்னு சொல்றாங்க, முரளுதல் சரியான சொல், முக்கேனி முரளாய், முரளுகின்ற மொப்பம் பிடிக்கின்ற அந்த புலன். இந்த ஐந்தும் சென்று ஒடுங்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். பெருமானை பார்க்கும் பொழுது காட்சியிலே ஒடுங்க வேண்டும் என்று செக்கிலார் சொன்னார். அப்ப பெருமானை உள்ளத்திலே பார்க்கும் பொழுது அந்த காட்சியிலே சென்று ஒடுங்க வேண்டும். ஐந்து இதுல ஒடுங்க வேண்டும், காட்சியிலே சென்று ஒடுங்க வேண்டும். மூன்று குணங்களையும் ஐந்து இந்திரியங்களையும் அடக்கி இந்த நிலையிலே நம்மிடத்திலேயே ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை நாம் நூல் மூலம் அறிந்து வைத்திருக்கின்றோமே தவிர அனுபவித்து அறியவில்லை. அந்த ஆற்றல் எங்கிருக்கின்றதுன்னு சொன்னா, நம்முடைய முதுகு தண்டு, அந்த தண்டு எங்கு முடிகின்றதோ, பிவட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, முக்கோண வடிவிலே ஒரு எலும்பு இருக்கு, இங்க இந்த இடுப்பு எலும்பும் முதுகன் தண்டும் சேர்கின்ற இடம் முக்கோண வடிவத்தில் அந்த ஜாயிண்ட் இருக்கும், பிவட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு யோக சக்கரம், சக்கரம்னா வட்டம் இருக்கின்றது. இருக்கின்றதுனா தொட்டு பார்த்தா தெரியுமா, இல்ல டாக்டர் ஆபரேஷன் பண்ணா தெரியுமா? அங்கு இருப்பதாக பெரியோர்கள் பாவிக்க சொல்லி இருக்கிறார்கள். அவ்வாறு நம்ம என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணினா அது உண்மையிலேயே இருக்குமா அப்படிங்கிற, இமேஜின் பண்ணினா இருக்கும், அதன் பலன் உண்டு. கணக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இர்ரேஷனல் நம்பருங்கிறது என்னன்னா, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ல அது எங்க இருக்குன்னு புள்ளிட்டு காமிக்க முடியாது, அது இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல்னா அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம், ரேஷனல்னா அறிவுக்கு உட்பட்டது, பகுத்தறிவு அப்படிங்கிறாங்க. இர்ரேஷனல் என்பது அறிவின்மை இல்ல, பகுத்தறியப்படாது அறியப்படாத அறிவு, அதான் இர்ரேஷனல். இமேஜினரி நம்பர்னு ஒண்ணு இருக்கு, கற்பனையிலேயே ஒரு நம்பர் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு எண்ணையும் அந்த எண்ணோடு பெருக்கினால் பாசிட்டிவான எண் தான் வரும். பிளஸ் டூ இன்டூ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர், மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ பிளஸ் ஃபோர் தான். ஆச்சா, இப்ப எந்த ஒரு எண்ணை அந்த எண்ணுடைய பெருக்கினால் வருகின்ற எண்ணுக்கு வர்க்கம்னு பேரு, ஸ்கொயர். எந்த எண் இந்த வர்க்கத்தினுடைய மூலம்னு பார்த்தா அது வர்க்கம் மூலம்னு பேரு, ஸ்கொயர் ரூட். இப்ப இரண்டினுடைய வர்க்கம் நான்கு, நான்கினுடைய வர்க்கம் மூலம் இரண்டு, இரண்டினுடைய வர்க்கம் நான்கு, நான்கினுடைய வர்க்கம் மூலம் பிளஸ் டூ மைனஸ் டூ என்ற இரண்டு, ரெண்டு நம்பர் வரும். ஏன்னா மைனஸ் டூ இன்டூ மைனஸ் டூ தான் பிளஸ் ஃபோர் தான், பிளஸ் டூ இன்டூ பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் தான். சரி, இப்ப வர்க்க மூலம் இப்படி இருக்கு. வர்க்கம் என்பது எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கு. நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு வர்க்க மூலம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் தெரியாது. அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அது உண்டு நினைச்சுப்போம், அது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன், அது ஐன்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க கிராஸ் பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது, ஆனா அது இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அதனால பல கணக்குகளை போட முடியுது, பலன் இருக்கு. ஒரு பொருளை இமேஜின் செய்வதனாலையும் நமக்கு பாசிட்டிவான விளைவு உண்டு. அந்த பொருள் இமேஜினரி, நம்முடைய கற்பனையில் தான் இருக்கின்றது என்பதனால குற்றம் இல்லை. அந்த கற்பனையினால நம்முடைய நாம் சில பலன்களை பெற முடிகின்றது. அதே போல இங்கு கற்பனை பண்ண சொல்றாங்க, மூலாதாரம்ங்கிற இடத்துல ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துல நம்முடைய மனதினுடைய ஆற்றல் ஒரு காற்று வடிவிலே தங்கி இருக்கின்றது. மனதிற்கும் காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது எப்படிப்பட்ட சம்பந்தம்னா, பொம்மலாட்டம்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த பொம்மலாட்டம்ங்கிற விளையாட்டுல பொம்மைகள்லாம் கையை கால தூக்கி ஆடி பாடி ஓடி அடிச்சு பிடிச்சு நாடகம் நிகழ்த்தும். அந்த பொம்மைகளுடைய காலு கையு சோளாப்பட்ட எல்லா இடத்துலயும் மெல்லிய நூல்களை கட்டியிருப்பார். திரைமறைவில் இருந்துகிட்டு ஒருவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப சாதுரியமா அந்த நூல்களை இழுத்து இழுத்து பண்ணிட்டு இருப்பார். அப்ப இந்த பொம்மை கையை தூக்கும், அடிக்கும், குப்புற விழும், அழும், சிரிக்கும், எல்லாம் பண்ணும். அந்த நூல் எவ்வாறு இந்த பொம்மையை இயக்குகின்றதோ, அதே போல நம்முடைய மூச்சு காற்று நம் மனதை இயக்குகின்றது. மூச்சு காற்று பரபரப்பா இருந்தா மனசு பரபரப்பா இருக்கும், மூச்சு காற்று அடங்கி இருந்தா மனசு அடங்கி இருக்கும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, பிராணாயாமம் பண்ணி மூச்சு காற்று யாருக்கு பரபரப்பு இல்லாம அடங்கி இருக்கோ அவங்க கவலைப்பட மாட்டாங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, எனக்கொரு தலைவன் இருக்கின்றான், அவன் என்றும் என்னை காக்கின்றான். அந்த அமைதி இருக்கும் மூச்சு காற்று அடங்கின. மூச்சு காற்றுக்கும் மனதிற்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. அப்ப மனமே காற்று வடிவத்தில் இருக்கு, காற்றுங்கிற காஸ்கட் ஒரு பெட்டிக்குள்ள மனம் அடங்கி இருக்கு. அதனால்தான் பெட்டியை உருட்டும் போது உள்ள இருக்கிற பொருள் உருளுது, காற்றிலே மனம் பிணிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மெல்லிய கயிறிலே பொம்மலாட்ட பொம்மையினுடைய கைகால்கள் கட்டப்பட்டிருப்பதை போல நம்முடைய பிராணவாயுவை வைத்துக் கொண்டு மனதை கட்டிப்படுத்தியிருக்கிறார் கடவுள், மனசை கட்டி போட்டிருக்கிறார். பிராணவாயு செல்லும் இடத்திலே மனம் செல்லும். உடம்பை விட்டு உயிர் போகும்பொழுது கூட நமக்கு நுண்ணுடல்னு ஒண்ணு இருக்கு, அந்த நுண்ணுடலோடு மனமானது செல்லுது. இந்த நுண்ணுடலை தாங்கி செல்வது எதுன்னு கேட்டா இந்த பிராணவாயு தான் என்று பார்க்கின்றோம். பருவுடலை விட்டுட்டு போறோம், நுண்ணுடலை தாங்கி செல்வது பிராணவாயுன்னு பார்க்கணும். அப்ப அந்த வாயு யார் ஒருவர் மூன்று குணங்களையும் ஐம்புதன்களையும் அடக்கி முறையாக யோகம் பயில்கின்றார்களோ அந்த யோகத்திற்கு எட்டு உறுப்பு சொல்லப்பட்டிருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்றேன், நியமம் என்றால் இதை இப்படி இப்படி பண்றது அப்படிங்கிற ஒழுங்கு நமக்கு நாமே வைத்துக் கொள்வது. புற தூய்மை ஒரு நியமம், ஒரு நாளைக்கு மூன்று வேளை குளிப்பது, உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது புற தூய்மை. யமம் என்பது அகத்தூய்மை, உள்ளத்தை சுத்தமா வச்சிருக்கிறது. நம் மனதை கெடுக்கக்கூடியவற்றை பார்க்க கூடாது, நம்முடைய மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்க கூடாது, பலனுள்ளவற்றை தான் செய்ய வேண்டும் என்பதற்கு தேவையான அடிப்படை இலக்கணங்கள்லாம் யமம் என்பதுல வரும். யம நியமம். அப்புறம் சரி, இது பொதுவான அறம், பிராக்டிக்கலா லேபில் உட்கார்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்பொழுது பிராணாயாமம்னு சொன்னார்கள், மூச்சினை அடக்கி பழகுதல். மூச்சினை அடக்கிறதுனால் முக்தி உண்டுன்னு சொல்லல, ஆனால் முக்திக்கு ஏதுவான வழி உண்டு. இப்ப ஒரு இட்லி சாப்பிட்டா பசி அடங்காது, ஆனா ஒவ்வொரு இட்லியா ஒரு ஆறு இட்லி சாப்பிட்டா பசி அடங்கும். ஆறாவது இட்லியை முதல்ல சாப்பிட்டதுனால பசி அடங்கிடாது, முதல் இட்லி சாப்பிட்றதுல பசி அடங்கலங்கிறதுனால இந்த இட்லி வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டாலும் பசி அடங்காது. எல்கேஜியில் இருக்கிற ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணி, யூகேஜி ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணி கலெக்டர் ஆகணும். எல்கேஜி ஹோம்ஒர்க்னால கலெக்டர் ஆனான்னு சொல்ல முடியாது, ஆனா எல்கேஜி ஹோம்ஒர்க்கை பண்ணினவங்க தான் கலெக்டர் ஆறாங்க. இப்படிதான் எல்லா நூல்களும் இருக்கின்றன. அதனால எதையும் நம்ம தள்ளக்கூடாது, ஆனா இதனால்தான் அதுன்னு நினைக்க கூடாது. அதுபோல கடவுள் அருளினாலே பேரொருளினாலே முக்தி நிலை விளையும். இது வந்து இந்த புரோட்டோகால் படி முறையா போறவங்களுக்காக சொன்னது. விண்வெளியில இருக்கிறவரு நம்ம முறை அடையும் வடையும் சாப்பிட்டு பசி அடங்குறது இல்ல, அவரே நம்ம ஊர்ல இருக்கும் போது அங்க போட்டுட்ட மாத்திரையை இங்க போட்டுக்கன்ன, இந்த வெங்காய ஊத்தப்பத்தை பார்க்கும் போது எச்சில் ஊறுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுடுவார். அந்தந்த இடத்திற்கு அந்தந்த உணவு வகை என்பதை போல பூமியில வாழும் பொழுது இந்த அட்டாங்க யோகத்தை பயின்றால்தான் மனம் அடங்கும். காட்டுல இருக்கிறோம், மனித பிறவி எடுக்காத விலங்குகள் பிறவி எடுத்திருக்கிறோம். இறைவன் அருளினாலே பூனை பூஜை பண்ணது, புலி பூஜை பண்ணது சொல்றாங்க, அதெல்லாம் கடவுள் என்று அறிந்து பூஜை பண்ணி முக்தி நிலையை பெற்றன. அட்டாங்க யோகம் பயிலவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது, அது பயில வேண்டாம், நாம் பயில வேண்டும். தேவையின் அடிப்படையில் அது பிராணாயாமம், மூச்சு காற்றினை அடக்கி பயிலுதல். அதற்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, முதலிலே நமக்கு சளிகளி பிடிச்சிருக்கும் போது ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல நாட்கள்ல இரண்டு மூக்கு துவாரங்கள் இருக்கின்றன, இதை பத்தி நம்ம அப்பரபிரமன் சொல்றார், என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசன். கடவுள் எப்படி இருக்கிறார்னா, பிராணவாயு வடிவத்திலே என் நுரையீரலிலிருந்து வெளியில போறார், திரும்பவும் என்னை உயிர் வாழ்விப்பதற்காக என் நுரையீரலுக்குள் அவரே உள்ளே செல்கின்றார். இன்னம்பர் ஈசன் இவ்வாறு இருக்கிறார். அதாவது இன்னம்பர் ஈசன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கிறார், உண்மையா இருக்கிறார் இன்மையுமா இருக்கிறார் சொன்னேன்ல, அதான் இமேஜினரி நம்பர். இமேஜினேஷனாவும் சாமி இருக்கிறார். பெருமான் எப்படி இருக்கிறார்னா, இல்லாததாகவும் இருக்கிறார், இல்லாததற்கும் ஒரு பலன் உண்டு. குதிரை கொம்புன்னு ஒருத்தர் சொல்றார், குதிரைக்கு கொம்பு கிடையாதுன்னு சொல்றோம், குதிரை கொம்பு என்ற யூசேஜுக்கு பலன் உண்டு இல்லையா. அதே போட்டு பெருமான் எல்லாமே இருக்கிறார். பெருமான் நம்முடைய உடம்பிலே மூச்சு காற்றாக இருந்து உயிர் உடம்பிலே வாழ்வதற்கு துணை செய்கின்றார். உயிர் உடம்பிலே வாழ்வதற்கு பெருந்துணை என்பது மூச்சுக்காற்று, கஃப் பிராண் யாத் என்று வேதம் சொல்லுது. கடவுள்தான் மூச்சுக்காற்றாக உயிரினை உடம்பிற்குள்ளே தக்க வைக்கின்றான். போதும் இந்த உயிர் உடம்பிற்குள்ளே இருந்து நினைச்சார்னா மூச்சுக்காற்றோடு அதை வெளிக்கொண்டு போயிடுவார், உயிரை எடுத்துக்கொண்டு வெளியிலே சென்று விடுவார் என்று பார்க்கின்றோம். அந்த சுவாசத்தை நம்ம வந்து அடக்கி பழகணும். முதல்ல ஒரு நாசித்வாரம் வழியா மூச்சை மெதுவாக இழுத்து நிறுத்தாமல் அடுத்த நாசித்வாரம் வழியா அந்த மூச்சை அதே நேரத்துக்கு விட்டு பழகணும். இழுக்கும் பொழுது ஒரு நாசித்வாரத்தை மூடிக்கணும், விடும் பொழுது எதிர் நாசித்வாரத்தை மூடிக்கணும். இப்படி சில நாட்கள் சில நேரம், அடுத்த நாள் ஒரு இன்னைக்கு 10 நிமிஷம் பண்ணோம்னா அடுத்த நாள் 15 நிமிஷம், அடுத்த நாள் 25 நிமிஷம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிராக்டிஸ் பண்ணி மூச்சினை நம்முடைய நம் நினைத்தபடி இழுத்து விடுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் மூச்சினை 1 நிமிடம் இழுத்தோம் என்று சொன்னால், 2 நிமிடங்கள் 2 நாசித்வாரங்களையும் அடக்கி கொண்டு மூச்சினை வெளிவிடாமல் நிறுத்த வேண்டும் இந்த இடத்துல நெற்றி புட்டுல. பிறகு 4 நிமிடங்களுக்கு மெதுவாக எந்த நாசித்வாரத்தின் வழியாக மூச்சினை இழுத்தீர்களோ அதற்கு எதிர் நாசித்வாரம் வழியாக மெதுவாக விடணும். 4 மடங்கு நேரத்திற்கு விடுவதற்கு அந்த காத்து இருக்கணும். 3 நிமிஷத்திலே விட்டுட்டு ஃப்ரீயா இருக்கக்கூடாது. இந்த கண்ட்ரோல், இந்த எக்ஸசைஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸசைஸ் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சு தானாகவே ஒழுங்குபட்டு இயங்கும். வளர்க்கப்பட்ட நாய் எப்படி வந்து தானாகவே இயங்குதோ, வீட்டு பசு எப்படி வந்து மேஞ்சிட்டு வீட்டுக்கு வருதோ, ஒரு யஜமானனுக்கு அடங்கின பசு எங்க மேஞ்சாலும் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்துடும் தானாகவே. அதே போல பிராணாயாமம் பண்ணி பழக்கப்படுத்தி விட்டோம்னா அது வீட்டு பசுவை போல நாம அந்த லேப் எக்ஸசைஸ் பிராணாயாமம் பண்ணாமலேயே மூச்சு ஒழுங்கா இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த மூச்சு ஒழுங்கா இயங்குவதை பார்ப்பது மூச்சு பிராணாயாமம், அது எப்படி இயங்குதுங்கிறத பாக்குறது. பிள்ளை ஹோம்ஒர்க் பண்றத அம்மா பாத்துட்டு இருக்காங்கல்ல ஒழுங்கா பண்ணதான்னு. மூச்சு ஒழுங்கா இயங்குதா என்று உயிராகின்ற நாம் அறிவை கொண்டு பார்ப்பதுதான் கடைசி பிராணாயாமம், சட்டில் பிராணாயாமம். அதனால என்ன ஆகுது, மனமானது அடங்குகின்றது. அடங்காப்படாரியா இருக்கிற மனம் அடங்க கற்றுக்கொள்கின்றது. அடங்குகின்ற மனம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான். அப்பா வந்து எப்படா ஷூவை போட்டுட்டு வெளியில இறங்குவாருன்னு பார்ப்பான். அப்பா வீட்டில் இருக்கிறவரையும் ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி. அப்பா ஹீரோ ஹோண்டா ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க செல்ல கையில் எடுத்துருவான். அவர் ஆபீஸுக்கு போன உடனே கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு போயிடுவான். அதுபோல கவனிக்காத நேரத்தில் மனமானது கெட்டு அலையும். பிராணாயாமம் பண்ணி நம்ம அந்த மூச்சுக்காற்றினுடைய செலவினை உற்று நோக்கும் பொழுது அடங்குவதை போல் பாசாங்கு செய்கின்ற மனம், நம்ம பிராணாயாமத்தை கவனிக்கிற தவறிவிட்டோம்னு சொன்னா மனம் தானாகவே வெளியில போகும். அவ்வாறு வெளியில போவதை மனதின் ஒரு பகுதியே உணர வேண்டும். நாம தப்பு பண்றோம்னா நமக்கே தெரியணும் நான் தப்பு பண்றோம்னு. அதுதான் முன்னேறுவதற்கான வழி. நாம தவறு செய்யும்பொழுது இன்னொருத்தர் சொன்னா அது நமக்கு புண்ணியம், அவங்களுக்கு புண்ணியம், இதை நம்ம பண்ணின புண்ணியம். ஒருத்தர் நம்ம தப்பெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு இருக்காங்க. இப்பெல்லாம் ஒருத்தர் தப்ப இன்னொருத்தர் சொன்னா சண்டை தான் வருது. ஆனா உண்மையில நன்றி சொல்லணும், நல்ல வேலை நீங்க சொன்னீங்களே, இல்லைனா எனக்கு தானே நட்டம் என்று நன்றி கடமை இருக்கணும். அப்ப நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் அறிஞர்களுக்கு தவறு செய்யும் போது தவறு செய்வதை அவர்களே உணர்வார்கள். அதுபோல மனம் வெளியில அலைவதை பிராணாயாமம் பண்ணி பழகியிருப்பதனால மனதின் ஒரு பகுதி ஒரு கூறு அதுவே அறியும். நம்ம மனம் கட்டுக்கட்டு அலைகின்றது என்று அறியும். உடனே அது என்ன பண்ணும், வெளியிலே செல்கின்ற மனதை உள்ளே வாங்கும். அதற்கு பிரத்யாகாரம் என்று பெயர். வெளியிலே செல்கின்ற மனதை என்ன செய்யும், மனமே என்ன பண்ணும், அதனை பிடித்து உள்ளே வாங்கும். அதுக்கு பிரத்யாகாரம் என்று. அப்புறம் தியானம், பெருமானுடைய அருட்செயல்கள், அரும்பெரும் குணங்கள், பெருமானுடைய மாகேஸ்வர மூர்த்தங்களாகின்ற அழகிய உருவங்கள், இவற்றிலே மனதினை நிறுத்தி பழக வேண்டும். ஏன்னா இதுவரையும் மனசை கட்டுப்பாடுன்னே பண்ணி வந்திருக்கோம். கட்டுப்பாட்டுக்கு ஒரு ரிவார்டு வேணும். கட்டுப்பட்டு வாழ்வதற்கு, ஒழுக்கமான வாழ்க்கைக்கு ஒரு ஊதியம் வேண்டும், ஒரு சம்பளம் வேண்டும். உழைப்பதற்கு ஒரு சம்பளம் வேண்டும். உழைப்பதே உயர்வு. உழைத்துக்கிட்டே இருன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் சும்மாவும் இருக்கலாமே தோணும். பெருமானுடைய உருவத்திலும் குணத்திலும் செயல்களிலும் ஈடுபடுவது என்பது மனதிற்கு ஒரு என்ஜாய்மெண்ட், போகம், தியானம். அந்த தியானத்திலே தாரணைன்னு முதல்ல சொல்லப்பட்டது. பெருமானும் எலூசிவா இருப்பார். பெருமானுடைய வடிவத்தையோ செயலையோ குணத்தையோ தொடர்ந்து நினைக்க முடியாது. நம்முடைய மனம் உறங்க சென்று விடும். உறங்க செல்கின்ற மனதை நீ உறங்காதே, தொடர்ந்து பெருமானை அல்லவா நீ தியானிக்க வேண்டும் என்று உறக்கத்தை மீறச் செய்து அதனை தியானிக்க செய்ய வேண்டும். அதற்கு தாரணையின் பேர். தாரணையை பயின்றால்தான் தியானம் கைகூடும். தியானம் கைகூடிய இடத்திலே அதற்கு ஒரு காட்டை என்று சொல்லப்படுகின்ற நிட்டை, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதி உண்டாகின்றது, உறைப்பு உண்டாகின்றது. தியானிக்கும் பொழுது இப்பெருமானை நான் தியானிக்கின்றேன் என்று தன்னை தனித்து உணர்வது நின்று போய் தியானிக்கப்படுகின்ற பெருமான் சிந்தையில் இருப்பானே அன்றி தியானிக்கின்ற தன்னையும் மறந்த நிலைக்கு சமாதினு பேர். பெருமானை நினைக்கின்ற நம்மை நினைக்க மறந்துவிட வேண்டும். அதான் நினைப்பற நினைத்தல், தன்னை மறந்து பெருமானை மட்டுமே நினைத்தபடி இருத்தல், அதற்கு சமாதி என்று பெயர். அது எப்பொழுது கலையும்னு சொன்னா, இங்கனம் நம்முடைய தியானத்திற்கு அகப்பட்ட பொருள் இவனுடைய தியானத்தை நாம் கலைக்க வேண்டும் என்று நினைத்து தானே வெளியிலே சென்றால் கலைந்து போகும். எல்லாம் கடவுள் கையில இருக்கு, கடைசியில் சுவிட்சியார் கையில இருக்கு, கடவுள் கையில இருக்கு. நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் எவ்வளவு உழைத்தாலும் சம்பளம் கொடுப்பது முதலாளி கையில இருக்கு. உழைப்பதனால் சம்பளம் கிடைச்சிடாது, உழைப்பதனால முதலாளிக்கு உவப்பு ஏற்பட வேண்டும். உவப்புனா என்ன, அவருக்கு சந்தோஷமா இருந்தாருன்னா போனஸ் கொடுப்பார், சந்தோஷமா இருந்தாருன்னா இன்கிரிமெண்ட் கொடுப்பார், சந்தோஷமா இருந்தாருன்னா வாகன வசதி கொடுப்பார், வீட்டு வசதி கொடுப்பார் என்பதை போல உண்மையில கடவுளுடைய உவப்பினாலே எல்லாம் நிறைவேறும். அப்ப கடவுளை மறந்து யோகத்தை பின்பற்றக்கூடாது. அதுக்கு நிரீஸ்வர யோகம்னு பேரு. கடவுளே தேவையில்லை, இந்த யோகமே நமக்கு மேலான முக்தி நிலை தந்துவிடும் நினைத்து பழகுபவர்கள் வந்து கடவுளை அடைய மாட்டார்கள். கடவுள் அருள் துணையோடு யார் இந்த யோகத்தை பயில்கின்றார்களோ அவர்கள் வந்து தோல்வியுற மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அட்டாங்க யோகம், அட்டாங்க யோகத்தினாலே கடவுளுடைய தியானம் கைகூடுகின்றது. அந்த தியானம் எங்கு கைகூடுகின்றது ஒரு கேள்வி வருது. அப்ப தியானமானது நம்முடைய உடம்பிலே நான்கு இடங்களிலே கைகூடுகின்றது. கடவுளுடைய காட்சி நான்கு இடங்களிலே நம்முடைய உடம்பிலே கைகூடுகின்றது. அது என்னன்னு கேட்ட, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்பட்ட இரண்டு ஆதாரங்களை விட்டுவிட்டு பணிபூரகம் அப்புறம் அநாகதம் விசுத்தி ஆத்யம் என்று சொல்லப்பட்ட இடங்கள். மூலாதாரம் என்பது இந்த நம்முடைய முதுகு எலும்பு கீழே வந்து சேர்கின்ற இடம். சுவாதிஷ்டானம் என்பது அந்த அந்த இடத்திற்கு நேர் முன்பக்க இடம். முதுகுந்தனுடைய பின்பக்கம் அது இருப்பதாகவும் அந்த இடத்திற்கு நேர் முன்பக்கம் கருவாயின் கண் இந்த சக்கரம் இருப்பதாகவும் பாவிக்க வேண்டும். அதுக்கு சுவாதிஷ்டானம் பேர். அடுத்து மணிபூரகம் என்பது நம்முடைய நாபி பகுதியில இருப்பது. அநாகதம் என்பது நம்முடைய இதயத்திலே இருப்பது. விசுத்தி என்பது நம்முடைய கழுத்திலே இருப்பது, குரல் வளையிலே இருப்பது. ஆத்யம் என்பது நம்முடைய இரண்டு புருவ மத்தியிலே இருப்பது, குங்குமப்பட்டு வைக்கிற இடம் புருவ மத்தியிலே இருப்பது. இந்த ஆறு ஆதாரங்கள் இவற்றிலே கடவுளுடைய காட்சி என்பது மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற மனதின் ஆற்றலை மூலவாயுவை மூலவாயுவினாலே அங்கிருக்கின்ற நெருப்பினை ஊதி கிளப்புதல் என்று சொல்கிறாங்க. அங்க ஒரு நெருப்பு இருக்கு, ஒரு காத்த ஒரு விசிறி வச்சு விசுறோம் அப்படின்னு கற்பனை பண்ணாதீங்க. இது அங்கு நிகழ்கின்ற யோக அனுபவத்திற்கு ஒரு ஓமையாக சொல்லப்பட்டது. ஓமை நெருப்பினை ஒரு தணலை பற்றி எறியும்படியாக எது செய்யும், காற்று செய்யும். அதே போல உன்னுடைய மன ஆற்றலினை அந்த இடத்திலே குவிக்கின்ற காரணத்தினாலே அது காற்று போல் வேலை செய்து அங்கிருக்கின்ற குண்டலினி என்ற மன ஆற்றல் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகின்ற அந்த எண்ணம் தான் காற்று. அதனால இறைவன் அருளினாலே தணல் ஜொலிப்பதை போல அங்க என்ன ஆகுது, குண்டலினியானது விழித்துக் கொண்டு மேல் நோக்கி ஊற ஆரம்பிக்கின்றது, நகர ஆரம்பிக்கின்றது. இப்படி நகரும் பொழுது உலக விவகாரங்களுக்கென்று நமக்கு இரண்டு நாடிகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த நாடிகளையும் உடம்பு அறுத்து பார்த்தா தெரியாது, அதுவும் கற்பனையான நாடிதான். இடை என்றும் பிங்களை என்றும் இரண்டு நாடுகள். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சுசுமுனை என்று ஒரு நாடு, சுழுமுனை என்று ஒரு நாடியை கொடுத்திருக்கிறார். நாடு என்பது இந்த மயிலிறகினுடைய அந்த கான்னு சொல்றோமே அந்த காம்பு, அந்த காம்பிற்குள்ள இருக்கிற ஓட்டை போல் இருப்பதுதான் நாடி. மயிலிறகு பார்த்திருக்கீங்களா, மயிலிறகு வந்து மயிலுடைய அடிப்பகுதி காம்பு. காம்பு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சிறிய துவாரம் இருக்கும், அதே போல் இருப்பது இந்த நாடி. அதுல இடை பிங்களை என்ற இரண்டு நாடுகள் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்க இவற்றிற்கு மத்தியிலே நடுவிலே சுழுமுனை சுஷும்னா என்ற வடமொழியில் சொல்வார்கள், ஒரு நாடு இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்றதுன்னா இவ்வாறு இருப்பதாக நீ பாவிக்க வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்துக் கொண்டால் அது அங்கு இருக்கும். திங்க் இட், இட் இஸ் தேர், உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அதை நினைத்தால் அது அங்கு இருந்து உங்களுக்கு பயன்படும். இந்த மனம் என்ன, மனம் எழுந்த மனம் என்ன பண்ணும், இடை அல்லது பிங்களை போன்ற நாடி வழியாக செல்வதற்கு முயற்சி செய்யும். அவ்வாறு செய்வதற்கு அது செல்ல விடாமல் நடுவிலே இருக்கின்ற சுழுமுனை என்ற நாடியிலே அதனை செலுத்த வேண்டும். அதாவது அது துவந்தம் என்று சொல்லப்படுகின்ற எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, நல்லது கெட்டது, கருப்பு சேப்பு, தூயது அசுத்தமானது என்ற இந்த இரண்டு தான் உலகம். இதுல ஒன்றினை பற்றி வாழ விரும்புவோம் மனம். அவ்வாறு இல்லாமல் இந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கும் இடைப்பட்ட உணர்ச்சியிலே மனதை வாழ வைத்து சுழுமுனை நாடி வழியாக அந்த குண்டலினி என்ற மன ஆற்றலை எழுப்பி மேல் நோக்கி தள்ள வேண்டும். தள்ளும் பொழுது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்ற இரண்டு நிலைகளை கடந்து மூன்றாவது இடத்திற்கு அது வரும். மணிபூரகம், அங்கிருந்து புறப்பட்ட இந்த அநாகதம், அப்புறம் விசுத்தி என்ற குரல் வலை, ஆத்ய என்ற நெற்றி பொட்டு. இந்த இடங்களிலே அதுக்கு அம்மையோடு கூடிய பெருமானுடைய காட்சியானது கிட்டும். இத சுந்தரமுத்தி சுவாமிகள் சொல்றார், நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை. நான்கு தானங்களிலே இருக்கின்ற பெருமான் நாற்றானத்து ஒருவன். அது எந்த நாலு தானங்கள் இடங்கள் என்று சொன்னால் இந்த மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆத்யை என்ற நான்கு இடங்களிலே கடவுளுடைய காட்சி கிடைக்கின்றது.